இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற தலைப்பு பலிபீடத்திலிருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பை நாம் சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது பூமியில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு புல்லும் மரமும் வெந்து போயிற்று என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரம் ரெண்டாம் தூதன், மூன்றாம் தூதன், நான்காம் தூதன், இந்த மூணு தூதனுடைய காலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு, முதல் நியாய தீர்ப்பு வரும்போது மனுஷனுக்கு உணரும்படியாக தேவன் கொடுப்பான். ஆனால் பலிபீடத்திலிருந்து நியாய தீர்ப்பு அப்படின்னா, பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பியை எடுத்து ரொப்பி அதனை திரும்பி பூமியில் கொட்டுறாரு. பூமியில் கொட்டும்போது எங்கே விழுகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் எல்லா இடத்துலையும் விழுகாது. பலிபீடத்திலிருந்து நெருப்பி பூமியில் கொட்டும்போது ஆண்டவருடைய பலிபீடம் எங்கெங்கே இருக்குதோ அங்கே மாத்திரம்தான் விழுகும், மற்ற இடங்களெல்லாம் விழுகாது. ஆண்டவருடைய பலிபீடம் இருக்கிற இடங்கள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயம், ரெண்டாவது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம். தேவ ஜனங்கள் மத்தியில் மூன்றில் ஒரு பங்கு நியாய தீர்ப்பை அடைவார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றில் ஒரு பங்கு தமிழகத்தில் இப்போ மழை இல்லாமல் இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் இங்கே மட்டும்தான் மழை இல்லை, அது லேசாக தான் பெய்யும், பருவமழை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற பகுதியெல்லாம் நிறைய பெஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய எருசலேம்னு சொல்லப்பட்ட தமிழ்நாட்டில் வறட்சி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. காரணம், தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்பட்டிருக்கிறது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஜனங்களும் உணரணும். மூன்றில் ஒரு பங்கு நியாய தீர்ப்பு அடைஞ்சிருக்காங்க, பாக்கி ரெண்டில் மூணு பங்கு இருக்காங்க. அவங்க இதை பார்த்து மனம் திரும்பினாங்கன்னா ரொம்ப நல்லது. மனம் திரும்பலைனா ஏழு தூதர்கள் ஏழு எக்காலத்தை ஊதும் போது எப்படியாவது ஏழில் ஏதாவது ஒன்றில் நியாய தீர்ப்பில் அவங்க மாட்டிக்குவாங்க. அப்படியாக புல்லுனா நற்கிரி இருக்கிறவர்கள், மரம்னா தேவனுடைய கொஞ்சம் வெளிப்பாட்டை பெற்றவர்கள். அது தேவனால் கிடைச்சதா மனுஷன் சுயமாக உருவாக்கிட்டானாங்கிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது தெரியும். சுயமாக மனுஷன் வந்து நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு பச்சை பிடிச்சிருந்தானா, அந்த பச்சை தேவனுடைய நியாய தீர்ப்பில் அழிஞ்சிரும். மரம் மாதிரி தேவனுடைய தரிசனங்களை வெளிப்பாட்டில் பெற்றுக்கொண்டவர்கள் இந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு போய் இந்த பக்கம் ஒளிஞ்சு அந்த பக்கம் ஒளிஞ்சு இப்படி நடமாடுற மனுஷருக்கு மாதிரி இருந்தாங்கன்னா அதுவும் தெரியும், தேவனுடைய ஆவியில் செய்கிறாங்களா அல்லது இவனுடைய சுய திட்டத்தில் அது நடந்துட்டு இருக்காங்களாங்கிறது அதுவும் தெரியும். அந்த மாதிரி ஊழியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும். மனுஷனுடைய சுய திட்டத்தினாலாம் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானாக காமிக்கிறவங்க எல்லாரும் அவங்களுடைய சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகும். ரெண்டாவது தூதன் எட்டாம் ஊதுறது, வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் எட்டு ஒம்பது. போதும், இங்கே மூன்றில் ஒரு பங்கு, மூன்றில் ஒரு பங்கு சமுத்திரத்திலே போடப்பட்டது. சமுத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு தெரியும் சமுத்திரம்னா பல அர்த்தம் இருக்குது. சமுத்திரம்னா என்ன அர்த்தம்? அதில் மூணில் ஒரு பங்கு ரத்தமாக மாறிடுச்சு. ரத்தமாக மாறினதோட சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவராசிகள் மூணில் ஒன்று சேர்த்து போச்சு. அப்புறம் கப்பலும் அதே மாதிரி சேதம் அடைஞ்சிருச்சு. சமுத்திரம்னா என்ன? ஜனங்கள். இன்னொரு அர்த்தம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களுக்குள்ள இந்த நியாய தீர்ப்பு வெளிப்பட போகுது. முதல் நியாய தீர்ப்புலையும் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களுக்குள்ள நடக்குதுங்கிறது அந்த வசனத்தில் தெளிவாக தெரிஞ்சுது. ரெண்டாம் வசனத்திலையும் தெளிவாக தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களுக்குள்ளதான் ரெண்டாவது நியாய தீர்ப்பு. ஏசையா 11:9.
செய்வார்கள்
போதும். தேவனை பற்றி அறிகிற அறிவு சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிவியில் அறிவிக்கப்படுறாங்க, ரேடியோவில் அறிவிக்கப்படுறாங்க, அப்புறம் சபையில் மூலம் அறிவிக்கப்படுது, கன்வென்ஷன் மூலம் அறிவிக்கப்படுது, பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே அறிவிக்கப்படுது. இன்றைக்கி நிறையா இந்துக்கள் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்த அநேக இந்துக்கள் கொஞ்சம் பேர் மனம் மாறி இருக்காங்க, கொஞ்சம் பேர் திரும்பி பழைய நிலைமையில் இருக்காங்க. இப்படியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாதவர்கள், அவருடைய விசுவாசங்கள் இரத்தமாக மாறுகிறது. அப்படின்னா இரத்தமாக மாறுதுன்னா, விசுவாசம் இரத்தமாக மாறுதுன்னா, தண்ணீர் இரத்தமாக மாறுதுன்னா, விசுவாசம் செயலில்லாமல் அங்கங்கே பிரிஞ்சு 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 அஞ்சு வரல் பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. அவன் பேசுறது ஒன்று, வாசிக்கிறது ஒன்று, சிந்திக்கிறது ஒன்று, அவன் மற்றவங்கிட்ட சொல்கிறது ஒன்று, அப்படி பிரிஞ்சிருக்கு. இப்போ அந்த அஞ்சு வரல் இப்படி பிரிஞ்சிருக்கும் போது தண்ணியை எடுத்தோம்னா இப்படி நிற்குமா? நிற்காது. ஆனால் அந்த வரல அஞ்சு கூட்டிகிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்தோம்னா கொஞ்சமாவது தண்ணி நிற்கும் கையில். அந்த மாதிரி நிறைய விசுவாசங்கள் இருக்குது தேவ ஜனங்களுக்குள்ள, ஆனால் அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. அதான் ரத்தமாக மாறுறதுங்கிறது. ரத்தமாக மாறுறதுனா விசுவாசம் வந்து கிரி இல்லாமல் அங்கங்கே தேங்கி தேங்கி கட்டி கட்டியாக அப்படி ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஆபகூக்கு 2:14, ஆபகூக்கு 2:14, முதலாவது தேவனுடைய அறிவே அறிகிற அறிவினால் நிறைஞ்சிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை என்னங்கிறது ஆண்டவர் அறிவிச்சிருக்காரு. அப்போ தேவனுடைய அறிவே அறிகிற அறிவுல நிறையா பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தேவனை அறிஞ்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள தேவனுடைய மகிமையும் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களும் இருக்காங்க. அப்படியாக இந்த சமுத்திரத்தினுடைய ஜலம் ரத்தமாக மாறினது போல ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அநேகருடைய விசுவாசங்கள் செதறி உருக்குழஞ்சு தண்ணி ரத்தமாக மாறுதுன்னா, தண்ணி வந்து நல்லா இருக்கும்போது குடிக்கலாம், அது ரத்தமாக மாறுச்சுன்னா நம்ம குடிக்க முடியாது. தண்ணி ரத்தமாக மாறுது அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து நல்ல இருதயத்தில் நல்ல இருக்கிற விசுவாசம் பயன்படுத்த முடியாமல் அங்கங்கே கட்டி கட்டியாக பிரிஞ்சு செதறி அது பயனற்ற நிலைமையில் கிடக்குது. அது பயனற்ற நிலைமையில் இருக்கும்போது அந்த விசுவாசம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் கட்டி கட்டியாக தேங்கி நின்றுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா நாத்தம் எடுக்கும், சரீரத்தினுடைய மற்ற பாகத்தையும் அது கெடுக்கும். அப்படி வந்து இன்றைக்கி நம்மளுக்குள்ளே இருக்கிற விசுவாசங்கள் நம்மளுக்கு பயன் இல்லாமல் அங்கங்கே தேங்கி 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 நிற்கிது. கேட்டால் எனக்கு தேவனுடைய வசனம் தெரியும், அது தெரியும், இதை தெரியும், படிச்சிருக்கிறேன், அப்படியாக்க இப்படியாக்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எடுத்து அவனுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ தேவனை அறிஞ்சிருந்தாலும் பத்தாது, தேவனுடைய மகிமையை பெற்றிருந்தாலும் பத்தாது. அந்த தேவனுடைய வார்த்தைகளை கடமைப்படுத்தும் போது அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத ஜனங்களுடைய எல்லா விசுவாசமும் செத்து போகும், அவருடைய கிரியையும் செத்து போகும். வெளிப்படுத்தல் 17:15, மகிமை, அப்புறம் சமுத்திரம்னா ஜனங்கள். அப்ப ஜனங்கள் அநேக பேருக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும். இப்படி இருந்தும் கூட அந்த ஜலத்தின் மேல யார் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு மேல சமுத்திரத்துக்கு மேல ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்கிறான். இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவ சமுதாயத்தின் மேல ஆளுகை செய்யக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்திரீ தான் ஆண்டுட்டு இருக்கிறான். அவ பேர் என்னன்னா, புருஷன் பேர சொல்லிக்கிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு நினச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வஸ்திரத்தை உடுத்துக்கிட்டு அந்த ஸ்திரீ வந்து நீதிமொழியல் புருஷத்தில் நாம் பார்க்குறோம் எப்படி. ஆமாம், வாயாடி மேடை போட்டு உட்காந்து பேசுகிறாங்களாமா, கொஞ்ச நஞ்சம் இல்லை, பெரிய மேடை போட்டு வழி போக்கரில் பார்த்து இங்கேவா நான் உனக்கு ரகசியங்களை சொல்கிறேன், ஞானார்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படி பேதையாக இருக்கிறவன், எல்லாம் பேதையாக இருக்கிறவன் யாருன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதவன், சிந்திக்காதவன். ஏறப்போ அங்கே உட்காந்து கேட்டால் போதும் அவனுக்கு எல்லாம் வயிறு நம்பிடும். பைபிளை வாசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, உட்காந்து கேட்டு வந்துட்டு மன திரும்பிடுவார் உடனே. அப்படி இருக்கிற ஜனங்களை ஆளுகிற யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திரீ, அவன் வந்து பயங்கரமான ஒரு வேசி. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பேசுவாளே ஒழிய அதை கிரியலுக்கு அல்லது நடைமுறைக்கு கொண்டு வர்றதை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவன் வந்து சாப்பிடணும். எல்லா சபையின் மேலே ஆதிக்கம் செலுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா சபைகள் மேலும் ஆதிக்கம் செலுத்துற பாஸ்டர் என்னமோ உட்காந்து பிரசங்கம் பண்ணுவார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், வல்லம் இல்லவர் கிரியை செய்கிறார், நேற்றும் இன்றும் மாறாதவர், அப்படி இப்படின்னு பாஸ்டர் பயங்கரமாக மயக்க பிடிச்சி பேசுவார். ஆனால் அந்த பாஸ்டர் ஆட்டி படைக்கிறது யார் தெரியுமா? அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ எல்லா ஊழியக்காரங்களையும் ஆட்டி படைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், சபையில் இருக்கிற ஸ்திரீ தான். அதில் எசபேலா இருக்கிற ஒரு தீர்ப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணணும். ஆமாம், எழுத்தின்படியாகவே இன்னைக்கு நடக்குது. ஆமாம், இன்னைக்கு எழுத்தின்படியாகவே நடக்குது, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஒரு பெரிய சபையை குத்தகைக்கு எடுத்திருக்கிறது ஸ்திரீகள் தான். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னார், ஆதாம் ஏவாள் நாள் வஞ்சிக்கப்பட்டது போல சபை வஞ்சிக்கப்படுமோ என்ற பயப்படுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். இப்போ அன்னைக்கும் அதே கதை தான், இன்றைக்கும் அதே கதை தான். ஸ்திரீகள் என் ஜனங்களை ஆளுகிறார்கள், ஏசியா மூணாம் அதிகாரத்தில் வருது. ஸ்திரீகள் என் ஜனங்களை ஆளுகிறார்கள், அந்த வசனம் எடுங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 17:5-6. தேவனுடைய வசனத்தை பேசுறா, அதை பண்றா, இதை பண்றா, எவனாவது சத்தியத்தை பேசிட்டான் தொலைஞ்சான சபைக்கு வருமானத்தை கொண்டு வர்றதுக்கு நீ எல்லாம் ரகசியத்தை சொல்லிட்டு எல்லா ஜனங்களை ஓட்டி விடுற நீ அப்படின்னு அந்த ஊழியக்காரங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, சபையை விட்டு நீக்கிடுவாங்க. அப்படியாக தேவனுடைய நாமத்தை பெருத்திருக்கிற பாபிலோன், அப்படின்னா பாபிலோன்னா குழப்பவாதிகள். ஒரு சபக்காரன் பேசுறது அடுத்தவனுக்கு புரியாது, அடுத்த சபக்காரன் பேசுறது இன்னொன்னுக்கு புரியாது. இவன் அவனை விக்கிரக ஆராதனைக்காரம்பா, அவன் இவனை விக்கிரக ஆராதனைக்காரம்பா, இப்படி மாற்றி மாற்றி சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சத்தியம் வெளியே போகாதபடி பார்த்துக்குவாங்க. அப்படின்னா அவங்களே கொள்ளையடிச்சு அவங்களே சாப்பிட்றதுக்குண்டான ஏற்பாடு. பல்லவ ராஜ்யத்தினுடைய திருவிழாவை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டு தாங்களும் போகிறதில்லை, போகிறவங்களே விடுறதில்லை. அப்போ அவங்கள வச்சு என்ன லாபம் சம்பாதிக்கிறான், பல்லாராஜ்யத்துக்கு வழி காமிக்கிறான், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வார வாரம் வந்துடு, தசம்பளம் காணிக்கு கொடுத்துரு, மற்றதெல்லாம் பல்லவத்துக்கு போகிற பாஸ்போர்ட்டு நான் பார்த்து கொடுத்துட்றேன். ஆனால் பல்லவராஜ்யத்துக்கு இவனும் போகிறதில்லை, போகிறவங்களும் வர்றதில்லை, ஆனால் சாவி இவங்கிட்ட இருக்குது. அப்படி ஜனங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறது ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து அநேகரை வஞ்சித்து ஏமாற்றி தேவனுடைய நாமத்தை சொல்லி இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுனால அவளுக்கு பாபிலோன் மாநகர வேசிங்கிற பேரை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏசியா 3:12. 12:3-12. என் ஜனமே, என் ஜனமே, அது தெரிய மாட்டேங்குது. வார்த்தை தானே புரியும். நீதிமொழியில் சொல்லுது, வா வா நான் உனக்கு இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன். சில வேளை வீதியில் இருப்பாள், சில வேளை வீட்டில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதுங்கி இருப்பாள், வெள்ள சிலையை கட்டிட்டு ஊர் ஊராக தெரிவாங்க, வீதி வீதியாக தெரிவாங்க, ஏமா ஏமாந்தவர் இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு கடைசியில் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் உபதாசம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மயக்கி வச்சுருப்பாங்க. அப்படியாக வேதத்தை படிக்காதவங்கள ரொம்ப எளிமையாக ஏமாற்றிடுவாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட சபையில் வேதத்தை அறியாமல் இருக்கிறதுனால அவங்கள நிறைய பேர்த்த வந்து பெந்தகோஸ்த் சபைக்கு மாற்றினதுனால அந்த சபைக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரும் பைபிள் படிங்க, எல்லாரும் சிந்திங்க, தியானிங்க, அப்போ தான் நம்ம சபை காக்கப்படும், நம்ம சபையிலிருந்து அநேகர் வந்து மற்ற சபைக்கு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையில் எழுப்புதல் வந்திருக்குது. யாருக்கா தெரியுமா, 10-20 வருஷத்துக்கு முன்னாலே அது நடந்திருக்குது. ஒரு சபையை ஜனங்க வந்து வேதத்தை படிக்காமே இருந்தாங்க, நிறைய பேர் அந்த சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு ஓடினாங்க. ஓடுறதை பார்த்துட்டு அந்த அங்கே இருக்கிற போதகர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் பைபிளை படிங்கன்ட்டார். எந்த சபை? ஆ இல்லை இல்லை, சிஎஸ் இல்லை, ஆர்சி சபை. இல்லை ஆர்சி சபை, ஆர்சி சபை, ஆர்சி சபையிலேருந்து நிறைய பேர் பெந்தகோஸ்த்துக்கு போயிட்டாங்க. அப்போ ஆர்சி ஃபாதர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் பைபிள் படிங்கன்ட்டார். இப்போ ஆர்சிலையும் அல்லையிலையும் சொல்கிறாங்க, எல்லாம் பெந்தகோஸ்த்தில் இருக்கிற எல்லா நடைமுறையும் ஆர்சி சபையில் இருக்குது. அப்படியாக வேதத்தை படிக்காமல் இருக்கும்போது எல்லாம் எங்கே போய் மாட்டுறானா, அற்புதத்துலேயும் அடையாளத்துலேயும் போய் மாட்டிக்கிட்டு தீர்க்க தரிசனத்தை தேடி ஊர் வேற அலைஞ்சிக்கிட்டு ஆளுநர் பேரில் போய் உக்காந்துக்கிட்டு இவனும் பக்திமான உக்காந்துட்டு இருக்கிறான். அப்படியாக உண்மையான பரிசுத்தவான்களுக்கு எதிரியாக இருக்கிற சபையில் போய் மாட்டிக்கிட்டு பன்னாடு காட்சியாக போல இருந்துக்கிட்டு தன்னை தானே நீதிமானாக்கி கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும், அவர்கள் அழிந்து போவார்கள். வெளிப்படுத்தல் 18:17-20 வரை. வெளிப்படுத்தல் 18:17-20 வரை. போதும். இங்க நம்ம வாசிக்கும் போது ஐயோங்கிற சத்தம் இங்கே கேக்குது, ஆனா 5-7 தூதம் எக்கால ஊதும் போதுதான் ஆபத்து வரும், ஐயோ ஐயோன்னு சொல்ற சத்தம் கேக்குதுன்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆனா 2 தூதம் எக்கால ஊதும் போது ஐயோ ஐயோன்னு சத்தம் கேக்குது. அப்ப முதல் தூதம் ஊதும் போது சத்தம் ஐயோ ஐயோன்னு கேட்டிருக்கோம், நமக்கு அதுக்கு தெரியாம இருந்திருக்குது. ஏன்னா 3-1 அழிஞ்சு போகுதில்ல, மற்றவங்களுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தவங்களும் நல்ல ஊழியம் செய்கிறவங்களுடைய ஊழியம் அழிஞ்சு போகிறதுனால ஐயோ ஐயோங்கிற சத்தம் அவங்களுக்குள்ள மட்டும்தான் கேட்டிருக்குது. ஆனால் 2 சத்தம் ஐயோ ஐயோங்கிறது அடுத்தவங்களுக்கு கேட்குது. மாலுமிகள், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள், கப்பலாட்கள், சமுத்திரத்தில் தொழில் செய்கிறார், யார் இது மாலுமி? இது வந்து ஆவிக்குரிய நிலைமையில சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை, மாலுமி கரெக்ட், மாலுமி சபையை நடத்துறவங்க, கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள், விசுவாசிங்க, கப்பலாட்கள், கப்பலாட்கள், கப்பலில் வேலை செய்கிறவங்க இருப்பான் கொஞ்சம் பேர், மூப்பர்கள், சமுத்திரத்தில் தொழில் செய்கிறவர்கள் யாரா இருக்கோ எல்லாம் ஞான அர்த்தமா எழுதப்பட்டது. டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் தெரிஞ்சவங்க எல்லாம் ஊர் ஊரா நடந்து ஊழியம் செய்யறாங்க. சமுத்திரம் கப்பலாட்கள் சம்பாதிக்கிறவங்க, சமுத்திரத்தில் தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னா ஜனங்கள் மத்தியில் போய் இருந்து பணம் சம்பாதிக்கிறவங்க. வாட்டத்தை காட்டி அன்னைக்கு ஈவாசனமா 30 வெள்ளி காசு தான் வாங்கினான், இன்னைக்கு எத்தனையோ வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. யார் வாங்குறான்னா இவங்கெல்லாம் வாங்கல, அந்த வேசி தான் வாங்குறான். சபையை நடத்திட்டு இருந்தாலும் அந்த வேசி அவதான் வாங்குறான். அந்த புகையை பார்த்து இந்த மகாநகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயங்கிறது கடவுள் மனவத்திலேயே இருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தினுடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்ப பெரிய அதிகாரம் இருக்கு. வல்லரச நாட்டுக்கு இணையான அதிகாரம் கிறிஸ்தவ மதத்துக்கு இருக்கு. யாருக்காவது தெரியுமா அது? வல்லரசு நாடுகளுக்கு இணையான அதிகாரம் கிறிஸ்தவ மதத்துக்கு இருக்கு. கரெக்ட். அமெரிக்கா தான் இருக்கிறதுலேயே பெரிய வல்லரசு. அந்த ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஆர்டர் போட்டான்னா அந்த ஆர்டரை வாபஸ் வாங்குற அதிகாரம் போப்புக்கு இருக்கு. போப்பு ஒரு ஆர்டர் போட்டார்னா அது செல்லாது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு இருக்கிற ஆளுகளுடைய எண்ணிக்கையை விட போப்பாண்டவருக்கு இருக்கிற ஆளுகளுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி வருமானமும் அதிகம். உலகத்திலேயே முதல் வசூல் எங்கேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், வாடிகான் சிட்டியில் தான். உலகத்திலேயே முதல் வசூலாகிற இடம் போப் வாடிகான் சிட்டி. ரெண்டாவது வசூல் ஆகிற இடம், ஆமாம், பிச்சைக்கார நாட்டில் இருக்குது. ஆமாம், பிச்சைக்கார நாட்டில் இருக்குது உலகத்திலேயே ரெண்டாவது வசூல் திருப்பதி. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. சபை நடத்துகிறவனுக்கு, மூப்பர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஊர் ஊராக போய் ஊழியம் செய்கிறவனுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்பிட்டார், அதனால் தலையில் புழுதியை போட்டுக்கிட்டு இன்னும் சபை ஊழியம் செல்லாது, எல்லாம் உஷாராயிட்டான், சண்டே ஸ்கூல் நடத்த முடியாது, எல்லாம் உஷாராயிட்டான். இப்போயே நோட்டீஸ்லாம் அடிச்சு விட்டாங்க. இந்துக்கள் ரொம்ப வெளிப்பாயிட்டாங்க. கிறிஸ்தவங்க பேசுகிற மாதிரி பார்த்து அவங்க கண் காப்பி அடித்து இந்துக்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. மீட்டிங் கன்வென்ஷன் எல்லாம் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா வழிகாட்டியார் இவன் தான். சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடாது, அதே மாதிரி விபிஎஸ் நடக்குது அதுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடாது அப்படின்னு இந்துக்கள் வந்து நோட்டீஸ் அடித்து இந்துக்களுடைய எல்லா வீட்லேயும் கொடுத்து எல்லாத்தையும் பிள்ளைகளை உஷார்படுத்துகிறாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு, சென்னை பட்டணத்தில் நிறைய பேர் உஷாராயிட்டாங்க. கிறிஸ்தவங்க மாடலை பின்பற்றி அவங்க வந்து அவங்க மதத்தை சரியாக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு அங்கிருந்து வர முடியாதபடி எப்படி எப்படி தடை பண்ணவோ அத்தனையும் தடை பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை மதமாக மாற்றினபடினால் இவங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. தேவனுடைய வார்த்தை மதங்கிறது இல்லை. விசுவாசம் யார் வேணாலும் சரி, யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, எல்லாம் ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு மதமாக மாற்றிட்டாங்க. அப்போ மதம் மாற்றும்போது மற்ற மதங்கள்லாம் கோபப்பட்டு அங்க மதத்தை பலப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வருது. ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது, சபையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது. இப்படியாக இருந்து இன்றைக்கு தேவனுடைய நியாயத்திற்குனால தங்களை தாங்களே நியாயத்திற்படைந்து அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரலோகமே பசுத்தவான்களாகிய அப்போஸ்தலரு தீர்க்க தரிசிகளே, தேவன் பாபிலோன் மாநகர வேசிக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாக இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் கழி கூறுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆகாது. இப்பவே ஐயோ ஐயாங்கிற சத்தம் கேட்குது, நிறைய பேர் ஊழியத்தை விட்டுட்டு ஓடுறான். அப்படின்னா வேற ஊருக்கு போய் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு போவான். அங்கே போனால் ஊழியம் சரியாகலைன்னா திருப்பி அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஆரம்பிக்க வேண்டியதான். கேட்டால் அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு ஊரில் 2 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார், அதனால் அப்புறம் வேற ஊருக்கு போய் ஊழியம் செஞ்சார், அதனால் ஊழியக்காரங்களை 2 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லா சபையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. காரணம் என்னென்னா 2 வருஷத்தில் பெயர் நிரூபிக்க முடியல, அதனால் அடுத்த ஊருக்கு போய் நல்ல ஊழியக்காரமாக நடிப்பார். அங்கேயும் பெயர் நிரூபிக்க முடியலன்னா அடுத்த ஊருக்கு. இப்படியே மாற்றி மாற்றி ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2 பேராக ஊழியத்துக்கு போங்க. ஒரு வீட்டில் போய் தங்கி இருந்துன்னா அங்கேயே தங்கிடுங்க, வீட்டுக்கு வீடு போகாதுருங்க. ஆ புரியல எனக்கு
என்னன்னு.
ஓஹோ அப்படியா, சோத்து பரவாயில்ல. ஆனால் அப்படி இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஊழியத்துக்கு போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை. ஆமாம், அப்படி நிறையா சபைகள் இருக்குது. எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அனுப்பிட்டுருவாங்க ஊழியத்துக்கு. அப்போ தான் ஊழியம் உற்சாகமாக நடக்க பார்ப்போம். அப்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்பது பணம் சம்பாதிக்கிற ஒரு மார்க்கம் ஆகிப்போச்சு, தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்பட்டிருக்கிறது. 2வது எக்காலம் ஊதுனா அப்போவே தெரிஞ்சு போச்சு, ஐயோ ஐயாங்கிற சத்தம் பல இடங்களில் கேட்குது, கேட்காதவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது கேட்கலாம். நீங்கள் 3வது வெளிப்படுத்தல் 8:10-11 வெளிப்படுத்தல் 8:10-11
தண்ணி
வந்து கசப்பா போச்சு, முதல்ல தண்ணி ரத்தமாக மாறிச்சு. அப்பவும் புரியாத ஜனங்களுக்கு திருப்பி ஆண்டவர் புரிய வைக்கிறாரு, தண்ணி வந்து கசப்பாக மாறுறதுக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு. தண்ணி தண்ணியாக தான் இருக்கணும், தண்ணி ரத்தமாக மாறிச்சுன்னா அது குடிக்க முடியாது. மோசைகிட்ட ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடும்போது மோசை வான்னு சொன்னார் போது, மோசை வந்து எனக்கு பேச முடியாது அப்படின்னா சரி ஒரு ஆளை கொடுக்குறேன்னார். அப்புறம் நான் ஜனங்க பார்வன்ட்டு எப்படி போவேன் அப்படி போவேன்னு சொல்லி கேட்கும்போது, சரி வா அவனுக்கு ஒரு அடையாளத்தை தரேன்ட்டு 3 அடையாளத்தை கொடுத்தாரு. 3 அடையாளத்தை வச்சு நீ இந்த ஜனங்களை விடுதலையாக்கி நீ பார்வன்ட்டு இதை வச்சு பேசுங்கிறாரு. அதில் ஒரு அடையாளம் தண்ணியை ரத்தமாக மாற்றுறது, தண்ணியை ரத்தமாக மாற்றுறது. அது முதல் 2 அடையாளத்தை காமி, 2 நம்பாமல் போச்சுன்னா 3வது செய்யின்னு இருக்க. ஆனால் இன்றைக்கி மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவன் எல்லாம் இந்த 3 அடையாளத்தை செய்து ஜனங்களை பார்வன்றது விடுதலை ஆக்கணும், அல்லது அவங்கள வனாந்தரத்தில் நடத்திட்டு போகணும். இந்த 3 அடையாளத்தை செய்ய சொன்னால் 3 அவனுங்களால் செய்ய முடியாது. ஆனால் மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துக்குவாங்க. அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருப்பா, 3 ஒரு பக்கம் தண்ணியாக கசப்பாக மாற்றுறாரு. தண்ணினா தேவனுடைய வார்த்தை, அதுக்கப்புறம் தண்ணினா தேவனுடைய ஜனங்கள். இவங்களுக்குள்ள 1/3 அவங்க விசுவாசம் அவங்களுக்கு கசப்பாக மாறுது. அந்த கசப்பான தண்ணியை குடித்தா மனுஷன் சத்த மாதிரி அநேகர் விசுவாசத்தில் சாவாங்க. அது எப்படி தண்ணி கசப்பாக மாறுதுன்னு பார்ப்போம். ஆண்டவர் மாத்தல அந்த தண்ணியை கசப்பாக மாற்றினது யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் அவனே தான் மாற்றிருக்கிறான், ஆண்டவர் மாத்தல. அப்போ ஆண்டவர் வந்து தண்ணியை வந்து மனுஷன் தண்ணியாக வச்சிருக்கிறானா இல்லை இவன் வேற ஏதாவது மாற்றிருக்கானான்னு பார்க்கறதுக்கு அந்த கட்டளையை கொடுக்குறார், தண்ணியை பரிசோதித்து பார்க்குறார்.
ஆ
என்ன அதுக்கு முன்னாடி என்ன
சொன்னீங்க?
ஆ, நட்சத்திரத்துக்கு தான் எட்டின் பேர். ஆமாம், கசக்கு தான் செய்யும். ஆமாம், இப்போ எப்படி கசக்குதுன்னு பார்க்கலாம். அநேகம் பேருக்கு கசக்க போகுது. இப்போ கசத்துக்குன்னு என்ன பண்ணுவான் அவனா? ஐயோ என்ன கட்டுவான், ஐயோ ஐயோ இது என்ன இப்படி கசப்பாக இருக்குது. இதனால வரைக்கும் நல்லா இனிப்பாக இருந்தது, ஆனால் இனிமேலேருந்து இனிப்பானது கசப்பை மாறப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் கசப்பே வாழ்க்கையில் சாப்பிட்டது இல்லை. கசப்பு சாப்பிட்ருந்தானா அவனுக்கு இந்த கசப்பு வந்து இனிப்பாக தெரியும். முதல்ல கசப்பு சாப்பிட்ருக்கணும். கசப்புனா துன்பம், கஷ்டம், சோதனை, ஆண்டவருடைய வார்த்தைக்காக சகிச்சிருக்கணும். வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்காக இப்படிப்பட்ட காரியங்களை சகித்து வந்தவங்களுக்கு கசப்புன்னு பெரிய கசப்பாக தெரியாது. நல்லா இனிப்பவே சாப்பிட்டு, பாயாசத்தையே சாப்பிட்டு, எனக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது, நோயும் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு இருந்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் இனிமேல் அவங்களுக்கு கசப்பு தான் வாழ்க்கை. உபாகமம் 29 அதிகாரம் 16 18 வரை. உபாகமம் 29:16-18 வரை.
நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்து ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவறுப்புகளையும், அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொண்ணுமான அவர்களுடைய நிறையான தேவர்களையும் கண்டீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகல்கிற இருதயம் முதல் ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதவனுக்கும் நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாவது பேர் உங்களில் இராதவனுக்கும் பாருங்கள்.
எட்டி எப்படி முளைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு, தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு, தேவனுடைய வார்த்தையினுடைய காரியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, தேவனுடைய பிரமாணத்தை நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறது. தேவனை விட்டு விலகி போனால் என்ன என்ன காரியத்தை நம்பி அவன் விலகி போவான்? அப்போ தேவனை விட்டு விலகி போகிறான். தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன? தேவனுடைய அரவணைப்புனா என்ன? தேவனுடைய அன்புனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை விட்டு விலகி போகிறானா, அவனுக்குள்ள வேற ஏதோ நல்ல பொருள் கிடச்சிருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவன் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறான். அப்படி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை மனசை நினச்சி வச்சுட்டு இருக்கானோ அது அவன் வாழ்க்கையில் அது கசப்பு தான். தேவனுடைய வார்த்தை அறியாதவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை, அவனுக்கு என்றைக்கும் சந்தோஷம்தான். தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலகி போனால் அவன் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிற காரியம் அது அவனுக்கு கசப்பாக மாறிவிடும். காரணம், தேவனுடைய வார்த்தை தான் எல்லாத்தையும் ஒரு மனுஷனும் கொடுக்கும். அப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றுட்டு விலகி போனால் என்னத்த மனுஷன் நம்பி இருக்கானோ அந்த நம்பிக்கை அவனை காப்பாற்றாது, அது அவனுக்கு எட்டி போல கசக்கும். இந்த நீதிமொழியில் நம்ம வாசிக்கிறோம், அவளுடைய பேச்சு ஆரம்பத்தில் தேனை போல ஒழுகுமாமா, ஆமாம், வெண்ணையை போல வருமாமா, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குமாமா, சாப்பிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் பெரிய எட்டியை போல கசக்குது. அப்பா ஆ ஆ ரொம்ப சாப்பிட்டா
பேசுவான்.
ஆ ஆமாம், நிறைய பேர் ஏமாந்தவங்களுக்கு தெரியும். லவ் ஃபெயிலியர், ரொம்ப அன்பாக பேசுவான், அப்படி ஆக்க இப்படி ஆக்க, ஐயா நான் அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு, கடைசியாக கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே கசப்பாக மாறிடும். வாழ்க்கையில் திருமணமே பண்ண முடியாமல் போயிடும். அது மாதிரி பணம் சம்பாதிக்க நினச்சவங்க சீட்டு நடத்துவாங்க, அதை நடத்துவாங்க, இதை நடத்துவாங்க, அப்படி இப்படி பண்ணி எப்படியாவது சேர்க்கணும்னு நினைப்பாங்க. சமாதான வார்த்தைகளை பேசி நான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், நம்ம அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் சொல்லி எல்லாம் பண்ணி பண்ணி கடைசியாக ஊரை விட்டு ஒரு நாள் ஓடும்போது தான் தெரியும், எப்பா என்ன சக்கரை மாதிரி பேசி என்ன மாதிரி பண்ணி எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு ஜனங்க இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அழைகிறாங்க. எட்டியே போல கசக்குது. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கொடுத்து ஏமாந்தவங்க 200 பேர் 300 பேர் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறீங்க, உங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், 500 பேரும் பரப்பி வந்துடுவான். அங்கே கேட்பான், இங்கே பாஸ்போர்ட் எங்கேன்னு. இங்கே ஏஜென்ட் வந்துட்டுருக்காருங்க, வருவாருங்க, கொடுப்பாருங்க. அவன் ஏஜென்ட்டும் வரமாட்டான், ஒருத்தரும் வரமாட்டான், பிளாட்ஃபார்ம் நின்று திரும்பி வர வேண்டியது தான். அப்புறம் அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அவனுங்க. எதுக்கு ஏமாந்து ஆசை வார்த்தை பேசி காசை கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கும் போக முடியாமல் பாஸ்போர்ட்டும் இல்லாமல் உட்காந்து அழைவானுங்க. அப்படி தேவனுடைய வார்த்தையை ஆசை ஆசையாக பேசுனா பத்தாது, சக்கரை பொங்கல் மாதிரி பேசுனா பத்தாது. தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் ஜனங்களுக்கு அறிவுறுத்தணும், அவங்களுடைய பாவத்தையும் அவங்களுக்கு அறிவுறுத்தணும். அப்போ தான் அவங்க பாவத்திலேருந்து விலகி தீமையிலேருந்து விலகி நன்மை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவனை விட்டு விலகும் போது அவர்கள் என்னென்ன பொருளை தங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் அவர்களுக்கு வெட்டியாக மாறும், கசப்பாக மாறும். இப்படி இன்றைக்கி அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏமாறலை, தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு உலக காரியங்களை பின்பற்றி போனதுனால இன்றைக்கி ஆசை ஆசையாக பேசின அந்த வார்த்தைகள் சக்கர பொங்கல் மாதிரி இருக்கிற வார்த்தைகள் இருதயத்தில் எட்டி வேறு இருதயத்திலே முளைச்சிருக்குது. பாருங்க, ரொம்ப ஆசையாக சக்கரை பொங்கல் மாதிரி பேசும்போது அது இருதயத்தில் அப்படி இறங்குச்சு. இறங்கி என்னன்னா இப்போ முடிவு தெரியும் போது தான் அது எட்டி மரத்தினுடைய வேறா போச்சே, எட்டி மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது இருதயத்தில். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கே சொல்லிட்டார் மோசைகிட்டே, உபாகம்னா மோசைகிட்டே சொல்லிட்டாரு, நீ எந்த காரணத்துக்குண்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாத. அப்படி விலகினா நீ ஏதோ ஒரு காரியத்தை நம்பிதான் நீ விலகிற. நீ எந்த காரியத்தை நம்பி இருக்கிறையோ அந்த காரியம் வந்து எட்டி உனக்கு அது கசப்பா இருக்கும். அதனால நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் உறுதியாக நிலைத்திரு. அப்ப நியாய தீர்ப்பு வரும்போது உண்மையான தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினவர்கள் யார், எட்டியை தங்கள் இருதயத்திலே விதைத்தவர்கள் யார் அப்படிங்கிறது தெளிவா புரியுது நம்மளுக்கு. எரேமியா 9:13-16 வரை, எரேமியா 9:13-16 வரை, இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி என்னுடைய வார்த்தையை கேட்காம போனேன்னா நீ மன கடினத்தின் நிமித்தம் நடந்தீனா, கேட்டா எங்க தாத்தா இப்படிதான் இருந்தாங்க, பாட்டி இப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லி நீ போனேனா உன்னுடைய வாழ்க்கையில நான் எட்டியை தான் கொடுப்பேன், கசப்பு தான் உனக்கு வாழ்க்கை. ரெண்டும் சேர்த்து குடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கொடுத்துட்டு இருக்கார். பத்தாவதுக்கு உன்னை புறஜாதிகளுக்குள்ள சிதறடிப்ப அப்படின்னா தேவனுடைய ஜனங்களுடைய அடையாளத்தை எடுத்துட்டு ஜாதியோட ஜாதியாக போய் சேர்ந்து நல்லா கோலம் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அப்புறம் என்னென்ன சாஸ்திரம் பண்ணமா பண்ணி நாலு நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பண்ணினா அந்த தேவனுடைய ஜனங்களுங்கிற அடையாளம் உன்னை விட்டு ஒளிஞ்சு போயிடும். அப்படி நீ தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்து வேற ஏதோ காரியத்தை பின்பற்றி போனபடினால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கசப்பாக இருக்கு. கசப்பானதை மட்டும் இல்லாமல் அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி வர மனமில்லாதபடியினால் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து ஜாதிகளோட ஜாதியாக கிறிஸ்தவர்கள் அநேகர் மாறிவிட்டார்கள். எரேமியா 23:14-15
அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதனை போலும் அதன் குறிகள் கொமாரவை போலும் என்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் தந்த தீர்க்கதரிசிகளை குறித்து இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமான தேசம் ஒன்றும் பரம்பிற்கே என்று சொல்கிறார்.
போதும், முதல்ல ஆண்டவர் எட்டியை கொடுக்கிறாரு, கசப்பான தண்ணியை கொடுக்கிறாரு. கசப்பான தண்ணினால நிறைய பேர் செத்து போனோன்னு வெளிப்புறத்தில் வாசிக்கும் போது நம்மளுக்கு புரியல, புரியாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வசனத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் யாருன்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு வழங்கினவங்க. இங்கே எரேமியா 23 வாசிக்கும் போது யாருக்கு ஆண்டவர் எட்டியை கொடுக்குறாருன்னா தீர்க்கதரிசிகள் கொடுக்குறாரு. முதல்ல நீ குடி, அதான் நல்லது. நீ என்ன பண்ணியிருக்கிற, யாரே மனம் திரும்புவதற்கு நீ விடல, என்ன பண்ணிட்டு வந்தாலும் சரி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவார், உன்னை விடுதலை ஆக்குவார், கலங்காது திகையாது, எனக்கு கொடுக்கறத மட்டும் நீ கொடுத்துரு, வசமா காணிக்கையை கரெக்டாக கொடுத்துரு, பொருத்தனையை கொடுத்துரு, உனக்கு ஏதாவது காரியம் நடக்கலையா நீ பொருத்தனை பண்ணு, பொருத்தனை பண்ணு, பொருத்தனை பண்ணுன்னு ஏவிட்டு ஜனங்களை மனம் திரும்புறதுக்கு அனுமதிக்காம, அவங்க அவங்க பாவத்தை சுட்டி காட்டி அவங்க தேவனிடத்துல மனம் திரும்புறதுக்கு அனுமதிக்காமல் எல்லாரும் என்னென்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி எப்படி எப்படி ஜனங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் இப்போ நல்லா குடிக்கிறான்னு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரன் எட்டியும் தான்
குடிக்கிறான்,
வாந்தி பண்ணிட்டு தானே இருக்கிறான், வாந்தி பண்றானே, மேடையெல்லாம் வாந்தியா இருக்குதா. ஏசாயா 8:28-9 போஜன பீடமெல்லாம் வாந்தியா இருக்குது, உள்ள போஜனை இருக்காத. வாந்தி பண்ணும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் ஊழியம் எப்படி இருக்கு, பிரதர் சிஸ்டர் ஊழியம் எப்படி இருக்குது, ஆண்டவர் நடத்துறார், அற்புதமாக நடத்துறார், அவ்வளோதான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டான். ஏன்னா கசப்பு உனக்கு தானே தெரியும், என்னுடைய ஆத்மாவை ஆனந்திட்டு போயிட்டான். இப்படியாக தீர்க்க தரிசிகளுக்கு எட்டியை கொடுக்கிறார், குச்சி கலந்த தண்ணியும் கொடுக்கிறார். காரணம், எருசலேமுக்குள்ளே மாயமானது தேசமெங்கும் பரம்பி இருக்கிறது. அப்படின்னா வெளி தோற்றத்துக்கு தான் நீதிமானாக காட்டுறது, ஆனால் உள்ள அவ்வளவு அழுக்கு. அதனால ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் தேவனுடைய பலிபீடம் எங்கெங்கே இருக்குதோ அல்லது பலிபீடத்தினுடைய பிரமாணத்தை யார் யார் மீறுறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஆண்டவர் எட்டியை கொடுக்குறார். ஏன்னா ஆண்டவர் வந்து காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். ஏன்னா காயினும் ஆபேல் ரெண்டு பேரும் பலிசலத்துக்கு வருவான், ஆனால் ஆபேலுடைய சந்ததி காயினை பார்த்து விலகிடுவான். எல்லாரும் போகிறாங்களா, நம்மளும் பலிசலத்து வந்துட்டு அவனும் போவான். ஆனால் பலிபீடத்துக்கிட்ட வந்தாதான் தெரியும் இவன் பிரச்சனை என்னான்னு. ஏன்னா பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ எட்டி விதைச்சிருக்கானா, நன்மையான தேவனுடைய வார்த்தையை விதைச்சிருக்கானான்னு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் எதுவுமே நடக்கிறதில்ல, எந்த ஆசீர்வாதமும் வரதில்லை. ஆனால் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்கும்போது அது எட்டியே போல இருக்குது. ஆமோஸ் 5:7 எதை எட்டியா மாத்திரா, ஆமா நல்லா இருந்தது, எட்டியா மாத்துறது இவன் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் மாறினால் நானும் மனம் மாறுவேன். இப்ப ஆண்டவரை மனம் திருப்பறது யாரு, ஜனங்களும் ஆண்டவரை மனம் திருப்பணும். சில வீட்டுல சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கிறவன, ஆமா கெடுத்துட்டேன், நல்லா இருந்தாலும் நானு. சில குடும்பத்துல சண்டை வரும்போது சொல்லுவாங்க, நல்லா இருந்தாலும் நீ தான் கெடுத்துட்ட. கெடுக்கிறது யாரு, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும்
தான்,
அவங்களும் பங்கு இல்லை. சிலவங்க நல்லா இருக்கிறவங்கள எப்படி ஆதாம ஏவாள் கெடுத்தாலும் அதே மாதிரி இன்னைக்கு அநேக ஏவாள்கள் ஆதாம வந்து இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இப்பெல்லாம் ஏமாந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னாலும் சரி, அன்னைக்கு கொடுத்த சாபம் தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. ஆதாம் மட்டும் ஆண்டவர் வந்து அற்புதமாக விடுதலை ஆக்கிட்டாரு. ஆதாமுடைய சாபத்தை ஆண்டவர் யாரை வச்சு நீக்கினாரு சொல்லுங்க பாப்பா. அண்ணா ஏவாளுடைய சாபத்தை அனுபவின்னு விட்டார். இல்லை, ஏவாளுடைய சாபத்தை அனுபவி. ஏவாளுங்கிறது ஸ்ரீ, ஸ்ரீ வந்து சபை, ரெண்டு அனுபவியும் விட்டார் ஆண்டவர். ஆனால் ஆதாம் மட்டும் ஆண்டவர் அற்புதமாக விடுதலை ஆக்கிட்டார். ஆமா, யாராவுக்கு சர்வத்தை கொடுத்த சாபத்தை நீங்க அனுபவிங்கட்டார். இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்குது. நேசிக்கிறார், ஆனா அந்த அந்த காலகட்டத்தை கடந்து வரணுமே. ஆமா, நேசிக்கிறாரு, ஆனா நடந்து வர்றதை விட்டுட்டாரு இப்போ, அதான பிரச்சனை. ஆனா ஆதாம் நடந்து வரணும்னு அவசியம் இல்லையே. ஆதாமுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆதாம் பத்தி கவலை இல்லை, ஆதாம் ரெடி ஆகியாச்சு. ஆனா ஏவாள் வந்து இன்னைக்கு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க ஏவாள். அதனால நியாயத்தை எட்டியா மாத்துறது யாரு? ஏவாள் தான். தொடவும் கூடாதுன்னு தராம ஆண்டவர் புசிக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தொடவும் கூடாது வியாக்கானம். ஆமா, அது தொடவும் கூடாதுன்னு தாரு, பாத்துக்க என்ன பிரச்சனை இல்லை. தொடவும் கூடாதாமா. இப்போ கதை பாருங்க எங்க போய் முடியுது. அப்படியாக நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில விழ பண்ணுகிறவர்கள் அவரை தேடுங்கள். ஆண்டவரை யார் தேடணும்? எட்டிய மாத்திரவங்க தேடணும். இல்லாட்டினா நம்ம மணந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கையும் எட்டியை போலதான் கசப்பா இருக்கும். ஆமோஸ் 6:11-13.
இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். தன்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உருவானோ? நியாயத்தை நன்றாகவும் நீதியின் கனியை வெட்டியாகவும் மாற்றுவீர்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளக்கூடியோ என்று சொல்லி
மகிழ்கிறார்கள். இங்கே எப்படி எட்டி முளைச்சிருக்குதுன்னா, இங்கே கொஞ்சம் நூதனமாக முளைச்சிருக்குது. வித்தியாசமான எட்டியாக இருக்கு. நாங்கள் எங்களுக்கு பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ, என்ன அது? இது மலையாளத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். எல்லாம் கேட்பாங்க. பெருமை பெருமை
இல்லை.
அப்படின்னா பதவிகள், கொம்புனா பதவி. இன்னைக்கு சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பதவி. இவர் இது நடத்துவார், அவர் அதை நடத்துவார், இது நடத்துவார். சிஎஸ்ஐ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடிச்சு ஓட்டு போட்டே தேர்ந்தெடுக்கலாம். கஜானாவில் கை வைக்கிறது யாரு, போதகம் பண்ணுறது யாரு, பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வைக்கிறது யாரு, ஓட்டு போட்டே தேர்ந்தெடுத்துருவாங்க. மகிழ்ந்த மகிழ்ந்து என்னாச்சு? கடைசியில் எட்டி தான் முளைச்சிருக்குது. யாரு? இல்லை, அதில் வர்றவங்கெல்லாம் பாபிலோன் மாநகரை வேசிக்கு சேர்ந்தவங்க தானே. வெளியிலேருந்து ஆம்பளை மாதிரி தெரியவான், வெளியிலேருந்து ஆம்பளை மாதிரி தெரியவான், ஆனால் உள்ளே வந்து அவங்கள ஆட்டி படைக்கிறது பொம்பளை தானே. வெளியில தான் ஆம்பளை மாதிரி தெரியவான், ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு பொம்பளையில இருந்து ஆட்டி படைச்சிட்டு
இருக்கிறான்.
இல்லை, அது அந்த மாதிரி சபைக்கு தான், இங்கே இல்லை. அது அந்த மாதிரி சபை தான், அது அந்த மாதிரி சபையில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி இங்கே இருக்கிற சபையெல்லாம் தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. ஆமாம், தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. அதெல்லாம் எப்படி ஆண்டவர் சரி பண்ணிடுவார்? தலை தான் கிறிஸ்து, தலை எப்படியும் அது சரியாயிரும். ஆனால் வாழ் தான் பிரச்சனை. ஏன்னா வாழ் வந்து போய் நட்சத்திரத்தில் மூணு ஒரு பங்கு எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோ பலம் இருக்கு வாளுக்கு. பெரிய வீட்டை திருப்புகள் உண்டாக்கவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். பெரிய வீடு அது, சின்ன வீடு அது. அதான் எப்படி பெரிய வீடு சின்ன வீடு? பெரிய வீடு என்ன
ஆகுதுன்னா
அங்கங்க வெடிப்பு வந்துருச்சு. ஏன் நல்லா அந்த பெரிய வீட்டில் அங்கங்க வெடிப்பு வருது? கரெக்டு, சின்ன வீட்டில் தான் வெடிப்பு, பெரிய வீட்டில் பிறப்பு. அப்போ நிறைய கேட் இருந்துருக்குது, அந்த கேட்டெல்லாம் ஆண்டவர் திறந்து விட்டார்.
திறந்து
வச்சு பெரிய வீடு அது, சின்ன வீடு அது. பெரிய சபைகளில் நிறைய ஜனங்க செதறி ஓடுறாங்க. அங்கங்கே எல்லாம் சபை திறந்து விட்டாங்க, முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டு வச்சுருப்பாங்க, எல்லாம் ஒரே சின்ன கேட்டில் போக முடியாதுன்னு நிறைய கேட்டு திறந்து விட்ருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பெரிய பெரிய சபைகளில் கூட்டம் கூட்டமாக ஜனங்க செதறி ஓடுறாங்க சபையை விட்டு. சின்ன வீடுகளில் வெடிப்பு, அப்படின்னா 10 பேர் 15 பேர் 20 பேர் 25 பேர் இருக்கிற சபைகளில் அப்படின்னா இந்த சபையில் இந்த காரியம்
சரியில்லை.
கரெக்டாக சொன்னார், அதான் வெடிப்பு. வெடிப்புன்னு இதுதான், மனசில்லாத மனசோட உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே தோத்திர தோத்திர தோத்திரங்கிறது பேருக்குன்னு நிறைய பேர் கொஞ்சம் பைபிள் படிக்கிறது, சிலவங்க அதை படிக்கிறதுக்கே மனசு இல்லாமல் இருக்கிறது, சிலவங்க ஜபம் பண்ணுறது, சிலவங்க என்னமா பிராமணன் சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது பண்ணித்தாங்கன்னு எதையோட சொல்கிறது. இப்படி ஒரு ஒற்றுமையோட தேவனுடைய வார்த்தைகள்ல இல்லை கேட்டால் அவர் சாட்சி சரியில்லை, இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து நல்ல மாதிரி உக்காண்டிருக்காரு அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாமல் இந்த ஆண்டவர் ஆராய்ச்சா எப்படி? அப்போ ஒற்றுமை இல்லை, பிரிந்து போகிறவன் பிரிந்து போகட்டும், அவன் தன் சுய இஷ்டத்தின்படி செய்ய பார்க்குறான், அவன் தான் இங்கே எட்டியை கொண்டு வந்து முளைச்சி வைக்கிறான். அதனால் பிரிஞ்சு போகிறவன் பிரிஞ்சு போகட்டும், அப்புறம் மனசில்ல ஒற்றுமை இல்லாமல் ஆராதிக்கிறவன் ஆராதிக்கிட்டான். ஆனால் இப்படியே வந்து காலகாலத்துக்கு போகாது, இதுக்கு முடிவு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பலிபீடத்தில் அக்னி நிரப்பி பலிபீடத்தில் இங்கே கொட்டும்போது பூமியில் எல்லாம் பலிபீடத்தின் மேலே முழுகுது, பலிபீடத்தில் ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிற எல்லா இருதயத்தின் மேலேயும் அந்த அக்னி விழுகுது. இப்போ பல சபைகளில் நடந்துகிட்டு இருக்குது, அது கொஞ்சம் நாள் ஆகும்போது தெரியும். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் அந்த அக்னி நம்ம மேலே விழுகாது. அப்படி தேவனுடைய வார்த்தையை எட்டியாக மாற்றியிருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு தான். அது அவங்கவுங்க காரியத்தில் அவங்கவுங்களுக்கு தெரியும் எப்படி இனிக்கிறா கசக்குதான்ட்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் இலவசமாக ரிசிப்பு கொடுத்தார், இலவசமாய் அன்பு கூர்ந்தார், ஆண்டவருடைய ஆச்சரியம் பெருசு அப்படி எப்படின்னு சொல்லி சொல்லி வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்கிறது நாளானது கிரியை வெளிப்படுத்தும். கனிபடாத மரமெல்லாம் வெட்டப்படும், அக்கினியில் சுட்டரிக்கப்படும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பேர்த்துக்கு மனம் திரும்புறதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறார். அதனால் 7 தூதம் எக்கால ஊதுறான், ஏதாவது முதல் தூதம் ஊதும் போதாவது கொஞ்சம் பேர் ரசிக்கப்பட்டோம், 2வது தூதம் ஊதும் போதாவது கொஞ்சம் ரசிக்கப்பட்டுன்னு ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து செய்கிறாரு. இந்த 7 தூதம் ஊதி முடிஞ்சாச்சுன்னா மொத்தம் எல்லாம் நாசமாயிடும். இப்போ 2வது தூதம் ஊதும் போதே ஐயான்ட்டான், 3வது தூதம் ஊறும் போதும் மனசுக்குள்ளே ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்குது. அதனால் பெரிய சபையோடையும் சின்ன சபையோடையும் ஆனால் என்ன சொல்லுவான், எங்களுக்கு எப்படியாவது ஒரு பதவி கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கமான ஒளிய அவன் மனசுக்கு சந்தோஷமாக இருக்காது. எபிரேயர் 12:15-16
ஒருவனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் பேர் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போன்ற ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இருக்கும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
எல்லாம் ஏசாவை போல சீர்கெட்டவனுக்கு தான், சோத்துக்காக எண்ணத்தையும் செய்வான், என்ன ஆசீர்வாதமான வித்துருவான், சோறு கிடைச்சா போதும். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எதுக்கு அலையுதுன்னா சோத்துக்காக அலையுது, சோறு கிடைச்சா போதும். எங்கே மீட்டிங் நடந்தாலும் ஓடிடுவான், எங்கே பாஸ்டர் மீட்டிங் நடந்தாலும் சரி
ஓடிடுவான்.
அது படித்தா தானே தெரியும், படிக்கிறதே இல்லையே. அப்படி சீர்கெட்டவனாக இருந்து ஒரு சபைக்கு உருப்படியாக போக மாட்டான், இந்த சபைக்கு கொஞ்சம் போவான் அந்த சபைக்கு போவான் அப்படி மாறி 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 போயிருந்து இருப்பான், வேதத்தை படிக்கவே மாட்டான். சீர்கெட்டவன்னா முதல்ல சீர்னா என்னன்னா தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், அதை ரகசியமாக ஜெபம் பண்ணுறாங்களோ வெளியே தெரியும்படி ஜெபம் பண்ணுறாங்களோ அது அவங்கவுங்க காரியம், ஆனால் வேதத்தை எடுத்து படிக்கணும், அப்போ தான் பேச்சு தெளிவாகும். பேச்சு தெளிவாகணும்னா வேதத்தை படித்தா போதும், தானாக சரியாயிடும். தமிழ் லிட்ரேச்சரை படித்தவங்கள விட அதிகமாக ஞானமாக நாம் இருக்கலாம், அப்போ வேதத்தை வாசிக்கிறதுல சிந்திக்கிறதுல தியானிக்கிறது இவங்கெல்லாம் சீர்கட்டவர்கள். இவங்கெல்லாம் எதுக்காக தங்களுடைய ஆஸ்தியை விற்று போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுக்காக விற்றுருவாங்க. அங்கே நல்லா சாப்பாடு இருக்குது, இந்த ஹோட்டலில் நல்லா சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக விற்றுருவாங்க. இந்துக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளக்கண செட்டின்ட்டு. யாருக்கு தெரியும் தெரியல, தெரியுமா இருக்காது? ஆ, விளக்கண செட்டி மாதிரி நீ இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. விளக்கெண்ண செட்டி, விளக்கெண்ண செட்டியார், விளக்கெண்ண செட்டியார், அது ஒரு பழமொழி. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, இருந்து அவன் தான் ஏமாந்து போவான். ஆ, செட்டியார், ஆ கரெக்டு. ஆனால் அவன் வந்து அவன் பக்கத்து வீட்டுக்காரன ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம். ஒரு கதை இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சு? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரன் முதலியார், அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடுவான். சாப்பிட்டு அவன் போட்டுருவான். பக்கத்தில் செட்டியார் பார்ப்பான், நம்மளை கூட நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றானே அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், வெறும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையில மட்டும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி தடவி வெளியே போட்டுருவான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணலாம், நம்மளை விட அதிகமாக ஊற்றி சாப்பிட்ருக்கானா அப்படின்ட்டு அந்த முதலியார் நிறைய எண்ணெயை ஊற்றி நிறைய நெய் ஊற்றி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவான். இவன் நெய் வாங்கி வாங்கி அவன் மோண்டி ஆயிடுவான். இவன் நெய் சாப்பிடாமையே இருந்து நெய் சாப்பிட்ட மாதிரி மற்றவனுக்கு பாவலாக காமிச்சு இவன் பணக்காரன் ஆயிடுவான். அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்க நிறையா பேர் வேதத்தை படிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. ஆனால் அடுத்தவன் அந்த ஹோட்டலில் போகிறான், அடுத்தவன் ஃபாரின் டூர் போகிறான், நம்ம போக முடியுமா? காசு இருந்தால் தான் போக முடியும். அப்படி வந்து மற்றவங்களை பார்த்து சாப்பாட்டுக்காக நம்முடைய ஆசீர்வாதத்தை விற்று போடக்கூடாது. அது யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான், ஏச சீர்கட்டவனாக இருந்தானா அழகிறது, அழைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. யாக்கோபுக்கு சொந்தக்காரங்களும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை சிரிச்சுக்கிட்டு நம்ம எங்கேயா இருப்பான். ஆனால் ஏசா என்ன பண்ணுவான், வேட்டைக்கு போவான், அதை செய்வான், இதை செய்வான். வேட்டைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழியம், அத்தம் ஆதாயத்துக்கு ஓடுவான், அதை ஆதாயப்படுத்தணும், இதை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு. இது 5 வருஷம் கழிச்சு உதவும், இது 10 வருஷம் கழிச்சு உதவும், இப்போ ஊழியம் செஞ்சால் தான் நம்ம வீடு கட்ட முடியும், அதை பண்ண முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்ட்டு ஓடி 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 அவனுடைய ஆசீர்வாதத்தை வித்துருவான். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுவான், வீட்டில் உட்காந்து ஆண்டவரை துதிச்சு வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அமைதியான தானா போதும், எப்படியும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆனால் யாக்கோபும் ஏசாவும் ஆசீர்வாதத்தை ஏமாத்து வாங்கும்போது ஆண்டவருக்கு தெரியும், தெரிஞ்ச விட்டுட்டார். ஏன்னா எதிர்காலத்தில் இது ஒரு பாடமாக இருக்குதுன்ட்டு அது விட்டுட்டார். அதான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் கசப்பான வேர் ஏசாவை போல சீர்கட்டவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான வேர் முளைக்குது. சீருனா ஒரு ஒழுக்கம் வேணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், 1 வரைக்கும் இத்தனாவது வரைக்கும் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும், என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அது ஒவ்வொரு வயசுக்கும் அந்தந்த டிசிப்ளின் இருக்குது. அந்த ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மரண வரையும் தான் நம்ம அதை பின்பற்றணும். அப்படி பின்பற்றாமல் போகும்போது அடுத்தவன் நம்மளை ஏமாத்திடுவான், அல்லது அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஏமாந்துடுவோம். அதனால சீர்கட்டவங்களாக இராமல் நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து சிந்தித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் தேதி ஓதுனவே டைம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த விதத்தை அடுத்த வாரம் வச்சுக்குவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் கெடியாரை பார்க்குறாங்க. கெடியாரத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆமாம் பிரசங்கம் வந்து பண்ண முடியாது. அதனால் 4வது தூதன் அது என்னன்னு வாசிடுவான். யாக்கானா அடுத்த வாரம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 8:12-13.
சேர அவனிடம் உங்களோடு பிரகாசம் இல்லாமல் போயிற்று, இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் கலந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் மூடப் போகிற மற்ற மூன்று தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
ஆ போதும். அப்படின்னா முதல்ல இருக்கிற மூணு தூதன் எக்காலம் ஊதும்போது ஞாயிற்றுப்பில் அடிபடாமல் தப்பிச்சிருக்கிற ஆளுகள்லாம் நாலாவது தூதன் எக்காலம் ஊதும்போது கண்டிப்பாக மாட்டிக்குவான். முதல்ல குறைஞ்ச அளவில் புல் மரம் அப்புறம் தீர்க்க தரிசி அப்படி படிப்படியாக ஆண்டவர் கொண்டு வந்தார். சபை அப்படின்னு எல்லாம் வந்துட்டுது. இப்போ நான்காம் தூதன் ஊதும்போது ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற பெரிய அதிகாரிகள்லாம் மாட போகிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் செய்கிறாரு, மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போவே மனம் திரும்பினா நல்லது, இல்லாட்டினா வாழ்க்கையில் எட்டி தான். எட்டி இருந்ததுன்னா எட்டி எட்டி நடக்க வேண்டியது வரும். எட்டியை சாப்பிட்டவன் எட்டி எட்டி நடப்பான், அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையே ரொம்ப அவசரமாக இருக்கும். யாக்கோபு பொறுமையாக இருந்தான், ஏசா என்ன பண்ணா எட்டியை சாப்பிட்டதுனால எட்டி எட்டி நடந்தான். காலம் இருக்காது, எங்கேயும் உட்காராது, அங்கே போன இங்கே போன அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நாலாம் தூதம் ஓதும்போது இதுவரைக்கும் தேவனுடைய சபைக்குள்ளே ஆனாலும் சரி, ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவங்களே ஆனாலும் சரி, தீர்க்கதரிசிகளுக்குள்ள மூப்பொருளுக்குள்ள இந்த மாதிரி இல்லாதவங்க வேற யார் யார் என்னென்ன டைப்பான ஆளுகள் இருக்காங்கிறது நாலாம் தூதம் எக்காலம் ஓடும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் அதுக்கு அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு தூதம் எக்காலம் ஓடும்போது கண்டிப்பாக எல்லா ஆளுகளும் ஐயோ ஐயோன்னு கத்துவான், அது சத்தம் மற்றவங்களுக்கும் கேட்கும். இப்போ இந்த மூணு தூதம் ஓடும்போதே ஐயோ ஐயோங்கிற சத்தம் கேட்குது, அது காதளவில் கேட்குது, அவங்கவுங்களுக்கு கேட்குது, அடுத்தவங்களுக்கு கேட்கல. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தை உணர்ந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை ஆவிக்குரிய கண்களினால் பார்த்தவர்கள், அல்லது தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களுக்கு இந்த காரியம் இன்னைக்கு உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் இது தெளிவாக புரியும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு லேட்டாகும். ஆனால் அஞ்சாம் தூதன் ஆறாம் தூதன் ஏழாம் தூதன் எக்காலம் ஓதும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கேட்கும். அதனால் அதுக்கு முன்னால் நாம் என்ன மாதிரி இருக்கங்கிறத பார்த்துட்டு நம்ம மனம் திரும்பணும்னா நம்ம புல் தலைக்கும் மரம் தலைக்கும், தண்ணி நல்லா பிரச்சனை இல்லாமல் குடிக்கலாம், சந்தோஷமாக குடிக்கலாம். தண்ணினா விசுவாசத்தை நாம் நல்ல மாதிரி நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும். பழமொழியாக சொல்லுவாங்க, மனம் போன மாங்கல்யம், மனம் போல மாங்கல்யம், மனம் போல நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்னை யார் என்று சொல்லுகிறான்னு சொல்லி கேட்கும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா நீ என்ன சொல்கிறீ அப்படி தான் நான், கெட்டவனா கெட்டவன் செய்ய மாட்டான். அப்படி ஆண்டவரை மனம் திருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனங்க தான். நீ மனம் மாறினா நானும் மனம் மாறுவேன், நீ மனம் மாறாம அப்படியே இருந்தீங்கன்னா நானும் அப்படியே இருப்பேன், நீ செவிடனாக இருந்தீங்கன்னா நானும் செவிடனாக தான் இருப்பேன், நீ பார்க்காத மாதிரி ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்தது நானும் ஒரு பக்கம் பார்க்காத மாதிரி தான் திரும்பியிருக்கேன். அதனால் இதனுடைய நியாயத்துக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, மனம் திரும்புகிறவர்கள் வேகமாக மனம் திரும்பலாம், வேதத்தை படிக்காதவர்கள் யாராவது இருந்தால் படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம், சிந்திக்காதவங்க யாராவது இருந்தால் சிந்திக்கலாம். தேவனோடு வசனத்தோடு அதிகமாய் நாம் நேரம் செலவழிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.